2017 ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் ஜீவ கரிகாலன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் உரையாடல். அரவிந்த் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பணம் சம்பாதிக்க யாருக்குத்தான் ஆசை இல்லை. ஜீவ கரிகாலனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் அந்த ஆசை வந்தது. பதிப்பகம் நடத்தினால் நிறைய சம்பாதிக்கலாம் என்றெண்ணி அதில் இறங்கினார்கள். எல்லாருமே வேறு வேறு தொழில் செய்பவர்கள். பதிப்பகச் சூழலோ அதன் பிரச்சனைகளோ அவர்களுக்கு தெரியாது. இப்படித்தான் சில ஆண்டுகள் முன் யாவரும் பதிப்பகம் உருவானது. பணம் சம்பாதிக்கும் நோக்கம் இன்றுவரை நிறைவேறவில்லைதான். ஆனால் நல்ல புத்தகங்களை வெளியிடும் பதிப்பகம் என்ற பெயர் கிடைத்திருக்கிறது. 21 நூல்களை கடந்த 3 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெகுஜன இதழ்கள் கிட்டத்தட்ட சிறுகதைகளை புறக்கணிக்கும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டு வருகிறது யாவரும். பதிப்பக நிர்வாக பொறுப்பில் இருக்கும் ஜீவ கரிகாலன் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர், வரலாற்று ஆய்வாளர், ஓவியம் சிற்ப ஆர்வலர் என பல திக்குகளில் ஈடுபாடுள்ளவர். தனியார் கார்கோ நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இவர் பாரம்பரியமான கணையாழி இதழின் துணை ஆசிரியரும் கூட. ட்ரங்க் பெட்டி கதைகள் என்ற தனது முதல் சிறுகதை தொகுப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறார். அவரோடு பேசலாம் வாருங்கள். யாவரும் பதிப்பகத்தின் ஆரம்ப காலகட்டத்தை பற்றி சொல்லுங்கள் என்றதும் புன்னகைக்கிறார். 2011 இறுதியில் தொடங்கிய யாவரும் அமைப்பு ஆரம்பத்தில் இணைய இதழாகவும் நூல்களுக்கு அறிமுக கூட்டம் விமர்சன கூட்டம் நடத்தியும் வந்தது. எழுத்தார்வமுள்ள இளைஞர்கள் பலர் இதில் ஒன்றிணைந்தனர். கவிஞர் ஐயப்ப மாதவன் எங்களுக்கு வழிகாட்டினார். புதிய எழுத்தாளர்கள் முதல் தொகுப்பு எனவற்றில் கவனம் செலுத்தினோம். நாமே ஒரு பதிப்பகம் துவங்கினால் அதில் வரும் பணத்தை கொண்டு தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தலாம் என்று கணக்கு போட்டோம். இடர்கள், எதிரிகள், அரசியலை சந்திப்போம் என்றெல்லாம் நாங்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. புத்தக வெளியீட்டிலேயே எங்களது முழு கவனமும் இருந்தது. அப்படித்தான் யாவரும் பதிப்பகம் ஆரம்பித்தது என்கிறார். முதல் நூலை பற்றி கேட்கிறோம். 7 பேர் சேர்ந்து தொடங்கினோம். 7 பேருக்குமே எழுத்தாளர் வா மணிகண்டனின் சிறுகதைகளை கொண்டு வருவதுதான் திட்டமாக இருந்தது. அவரது 25 சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து லிண்டசே லோகன் வைஃப் ஆஃப் மாரியப்பன் என்ற தொகுப்பை கொண்டு வந்தோம். அது வெளியான 2014 சென்னை புத்தக கண்காட்சியிலேயே கிட்டத்தட்ட 1000 பிரதிகள் விற்றன. இன்று வரை எங்கள் பதிப்பகத்தின் சிறந்த விற்பனை இதுதான். இப்போது 4வது பதிப்பில் இருக்கிறது. நிறைய புதியவர்கள் இந்த நூலின் வாயிலாக இலக்கியம் வாசிக்க வந்திருக்கிறார்கள். பதிப்பகத்தை இத்தனை இக்கட்டான சூழலில் நடத்த காரணம் அந்த வெற்றிதான். இதற்கு முன்னால் உயிர்மை, காலச்சுவடு போன்ற பதிப்பகங்கள் வாயிலாக நூல்களை பதிப்பித்திருந்த வா மணிகண்டனை வேறு சில பதிப்பகங்கள் அழைத்தும் இளைஞர்கள், புதியவர்கள் என்ற காரணத்தால் எங்களுக்கு வாய்ப்பளித்தார். இன்று நல்ல நண்பராக அவருடன் சேர்ந்து சில இலக்குகளை நோக்கி பயணித்து வருகிறோம் என்கிறார் நன்றியுடன். தற்காலத்தில் வெகுஜன இதழ்களிலேயே சிறுகதைகள் அதிகம் வெளிவருவதில்லை. ஆனால் நீங்களோ சிறுகதை தொகுப்புகளை அதிகம் கொண்டு வருகிறீர்கள். காரணம் மேலும் துருவுகிறோம். ஆமாம், அதுவேதான் காரணம். தரமான புதிய சிறுகதை எழுத்தாளர்கள் புதிய நூற்றாண்டில் அதிகம் இல்லையோ என்று தோன்றியது. விற்பனையை மட்டும் குறிவைத்து பல பெரும் பதிப்பகங்கள் செயல்படும் பொழுது சிறுகதை புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தோம். தனிப்பட்ட முறையிலும் சிறுகதைகள் மீது கொண்ட ஈடுபாடு அதில் எம் கவனத்தை குவித்தது. இந்த வருட புத்தக சந்தையில் முன்னணி பதிப்பகங்களுக்கு இணையாக எங்கள் பதிப்பகத்தின் சிறுகதைகள் பேசப்பட்டன. நாங்கள் வெளியிட்டுள்ள 21 11 சிறுகதை தொகுப்புகள் என்கிறார் பெருமிதத்துடன். சவால்கள் என்றீர்களே, அவை என்ன என்று கேட்டதற்கு, மிகப்பெரிய சவால் என்றால் இங்கே சிறு பதிப்பகங்களுக்கு எதிராக அவர்களது விற்பனை வாயில்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை சொல்லலாம். உதாரணமாக ஒரு பெரிய பதிப்பகத்தாரிடம் பிரச்சனை என்ன என்று கேட்டால் அரசின் உதவி கிடைப்பதில்லை என்பார்கள். எங்களை போன்ற சிறிய பதிப்பகங்களுக்கு பபாசி நடத்தும் புத்தக கண்காட்சியில் பங்கேற்றும் புத்தகங்களை விற்கக்கூட இடம் கிடைப்பதில்லை, அதில் உறுப்பினராக முடிவதில்லை. அதுபோல தமிழகத்தின் முக்கிய ஊடகங்கள் பலவற்றில் சிறிய பதிப்பகங்களின் புத்தகங்களை கண்டுகொள்ளாத அளவு நிலவும் குழுவாத போக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை. அரசு உதவி இல்லாமலே பதிப்பகத்தை ஓரளவு நன்றாகவே நடத்த முடியும். மேற்சொன்னவை மாறினால் எல்லாவற்றிற்கும் அரசையே கைகாட்ட முடியாது. அப்படி கைகாட்டினால் பதிப்பகங்களுக்கு வெரிகோஸ் மெயின் சிறைப்புடைப்பு வந்துவிடும். ஏற்கனவே வந்திருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் உண்டு என்று சொல்லி சிரிக்கிறார். பகுதி நேரமாக பதிப்பகம் நடத்துகிறேன், அதுவே ஒரு பிளஸ் தான். ஒரு சமயம் ரயிலில் மும்பை செல்லும் வழியில் ஒரு நண்பர் என்னிடம் என்ன செய்கிறேன் என்று கேட்டார்.
நான் முழுநேரம் செய்பவன் போல் பதிப்பகம் நடத்துகிறேன் என்றேன். தமிழிலா என்று கேட்டவர் அடுத்த நொடி, அப்போது சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். இன்று நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. பதிப்பகம் வளரத் தொடங்கிவிட்டது. அலுவலகம் பணியாள் எல்லாம் இனிமேல் தேவைப்படும். அதுவரை பகுதி நேர தொழிலாக பார்த்து கொண்டிருப்பது பிரஸ்தான் என்று தன் வளர்ச்சியை விளக்குகிறார். முதலீடு பெரிதாக இருக்குமே, நண்பர்கள் தலா 4000 ரூபாய் கொடுத்து ஆரம்பித்ததுதான். வா மணிகண்டன், இன்பா சுப்பிரமணியன் போன்றவர்களின் புத்தகங்களுக்கு கிடைத்த பெரும் வரவேற்பே இதை சாத்தியப்படுத்தியது. நானும் எனது பங்குதாரர் கண்டதாசனின் பெரும் பங்களிப்புமே இதுவரையிலான கடல் குதிரையின் பயணம் என்கிறார். சூடாக பதில் வரும் என்று தெரிந்தே புத்தக கண்காட்சிகள் என்று தொடங்கியதும் புதிய பதிப்பகங்களுக்கு இடம் கொடுக்கும் சூழல் இல்லை என்று முதலில் கூறிய கருத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சியில் அமேசான் நிறுவனமும் ஒரு ஸ்டால் எடுத்திருந்தது. மிகவும் கவர்ச்சிகரமாக ஏடிஎம் கவுண்டர்களுக்கு அடுத்து கேன்டீன் கவுண்டர்களுக்கு இணையாக ஆட்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இது சற்றே அச்சமூட்டும் செய்திதான். பணமதிப்பிழப்பு, அரங்குக்கு செல்லும் வழியில் இருந்த போக்குவரத்து நெருக்கடி போன்ற காரணங்களினால் இந்த ஆண்டு அநேகமாக எல்லா பதிப்பகங்களுக்கும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே விற்பனை ஆகியிருக்கும். ஸ்டால் போடாவிட்டாலும் பிற பதிப்பக நண்பர்கள் மூலமாக எங்கள் புத்தகங்கள் கண்காட்சிகளில் இடம்பெறுகின்றன. எங்களுக்கு தோல் கொடுக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ், வேடியப்பன், தோழமை பூபதி, கவிஞர் பிரம்மராஜன், ஓவியர் பாலசுப்பிரமணியன், நரேந்திரபாபு, சீனிவாசன், என்னுடன் பணிபுரியும் ஓவியர் கணபதி சுப்பிரமணியம் ஆகியோருக்கு நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார். இது மின்னூல்களின் காலம், அவற்றில் கவனம் செலுத்துகிறார்களா என்று அறிய ஆசைப்பட்டோம். அதுதான் எங்கள் இலக்காக முதலில் இருந்தது. www.yavarum.com ஆரம்பித்த போதே மின்னூலுக்கான தொடக்கமாக அமைய வேண்டும், அதனை படிப்பதற்கான கைபேசி செயலி உருவாக்க வேண்டும் என்று அதற்கான வேலையில் இறங்கினோம். எங்கள் நூல்களை லீவர் இணையதளம் www.leemer.com மூலம் மின்னூலாக பெற முடியும். அமேசான், கிண்டில் போன்ற பெருநிறுவனங்களின் குடைக்குள் இயங்குவது பற்றி இன்னமும் முடிவெடுக்கவில்லை என்கிறார். ஜீவகரிகாலன் எளிய மத்தியதர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அம்மா அப்பா தம்பியுடன் சென்னையில் வசிக்கிறார். தந்தை தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறு வயதிலிருந்தே நிறைய பிரச்சனைகள், கடன் தொல்லை, தொழில் நட்டம், பகுதி நேர வேலை பார்த்து கொண்டே படிப்பு என ஒவ்வொரு முறையும் துயரங்களின் பிடியில் இருக்கும் போதும் என்னை அரவணைத்து இன்றைய நிலைக்கு வர காரணமானவர் என் அம்மா. எனது வாசிப்பு, எழுத்து, பதிப்புலக ஆசை என எல்லாவற்றிலும் முழுமையாக புரிந்து வைத்திருப்பவர் என் தாயார்தான். என் நற்செயல் என பாராட்டப்படும் யாவும் அவரது பெருஞ்சக்தியின் ஒரு துளியே என்னும் போது குரல் தழுத்தழிக்கிறது. தனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பற்றி, நான் 10 வருடங்களாக ஒரு தனியார் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் பணி செய்கிறேன். நான் எழுத்தாளன் என்பதை தெரிந்து கொண்ட எனது முதலாளிகள் அவர்களது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்னை தொடர விடுவதே எனக்கு பெரிய உற்சாகம். திரு மணிகண்டன் மற்றும் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணதாசன் என்கிற நண்பன் எனது எல்லாவித இம்சைகளையும் சகித்து கொண்டு என்னோடு நிற்பவன். இதுபோக பாலா இளம்பிரையும், வேல்கண்ணனும், கணேஷ்குமாரும், சாத்தப்பனும் எங்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். எழுத்தாளர் வா மணிகண்டன் எங்களுடைய பலம். இதுபோக மிகப்பெரிய இடம் கொடுத்து ஆதரித்து வரும் கணையாழி இதழின் ஆசிரியர் ம. ராஜேந்திரன் அவர்களும், புத்தகங்கள் ஆக்கத்திலும் நடப்பிலும் உடனிருக்கும் ஓவியர் கோபு ராகவேல் அவர்களும் யாவரும் பதிப்பகம் சிறக்க முக்கிய காரணம். முயற்சிகளுக்கு துணை நிற்கும் எழுத்தாளர்கள் அகர முதல்வன், கவிதைக்காரன் இளங்கோ, பாலசுப்பிரமணியன் பொன்ராஜ், கடங்கநேரியான், உமாசக்தி, அகனாழிகை பொன் வாசுதேவன் என்று பலரை சொல்லலாம் என்கிறார். ஓவியம், சிற்பம், வரலாற்றாய்வு போன்ற ஆர்வங்களை பற்றி கேட்கிறோம். ஸ்கேலில் ஒரு கோடு போட்டால் கூட கோணலாக இருக்கிறது என்று அடிவாங்கும் எனக்கு திடீரென்று இந்த கேள்விக்கு பதில் யோசித்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. வடிவங்கள் செய் நேர்த்திய அழகு என்பதை தாய்க்கு நிகராக எனது தந்தையும் வலியுறுத்துவார். அவரது சைக்கிள் கம்பியில் துண்டு ஒன்றை போட்டு அமர்ந்தபடி கண்மாய்க்கரைகளிலும் சாலைகளிலும் அந்தி வேலையை ரசிக்க கற்றுக் கொடுத்த அழகியல் தன்மைதான் அன்றாடம் வீட்டு முற்றத்தில் கட்டிலில் மல்லாந்து படுத்து மணிக்கணக்கில் வானத்தை பார்க்க என்னை அனுமதித்த பெற்றோர்கள்தான் என் கற்பனை வளத்தை, கதை சொல்லலை பெரிதும் ஊக்குவித்தவர்கள். மொழியை கடந்த ஆதி மொழியில் என் கற்பனைகளுக்கு இடமிருந்தன. என் கதைகளில் கூட வாசிப்பிலிருந்து எழுந்தவை சொற்பமே. பெரும்பான்மையும் ஓவியங்களிடமிருந்தும் கலைஞர்களிடமிருந்தும் தான். அதுவே அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமூட்டியது. பின்னர் ஓவியங்கள் குறித்தும் எழுத ஆரம்பித்தேன். சிற்பம், படிமவியல் போன்ற துறைகளில் நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டேன். ஓவியங்கள் குறித்த புத்தகங்களும் பதிப்பிக்க எண்ணம் உண்டு, ஈடேறும் என்கிறார். எதிர்கால திட்டங்கள் இல்லாமலா நல்ல பதிப்பாளன் என்பவன் யார்? அவன் ஒரு சமூகத்தின் அறிவுத்துறைக்கான பெட்டகத்தை வைத்திருப்பவன். 2010 பின்பு எழுத வந்த நாங்கள் சமகாலத்தின் கூறுகளையும் எதிர்காலம் குறித்த அனுமானத்தில் கொஞ்சம் நல்ல மதிப்பீடுகளையும் கொண்டிருக்கிறோம். சிறுகதைகளை ஊக்குவிப்பதன் மூலம் இலக்கியம், வெகுஜன வாசகர்கள் என்று தனித்தனியாக பிரித்து கட்டி வைத்திருக்கும் துர்ச்சங்கிலியை அறுத்து எரிய ஆசைப்படுகிறோம். நிறைய இளம் எழுத்தாளர்களை கொண்டு வர வேண்டும். அந்த பயணத்தில் அவர்களது அங்கீகாரம் உள்ளிட்ட சில விஷயங்களில் பங்கெடுத்து எல்லா மக்களுக்கும் இலக்கியத்தை கொண்டு செல்லும் வேலைகளை தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம். நண்பர் ஓவியர் கணபதி சுப்பிரமணியத்துடன் இணைந்து எனது கதை ஒன்று மாங்கா வடிவம் போன்ற கிராஃபிக் நாவலாக வரவிருக்கிறது. அதுபோக தமிழில் சிறந்த சமகால சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அதையும் மாங்கா வடிவத்தில் கொண்டு வந்து அதன் வாயிலாக நாடு தழுவிய இலக்கிய உலகோடு வெகுஜன மக்களையும் இலக்கியம் வாசிக்க வைக்க முயலும் திட்டமும் உண்டு. சில இலக்கிய அமைப்புகளுடன் இணைந்து நிகழ்வுகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ் உணர்வை அடிப்படையாக வைத்து கலை இலக்கிய அமைப்பாக அது செயல்படும். யாவரும் பதிப்பகம், கூழாங்கற்கள், மோக்லி பதிப்பகம் ஆகியவை ஒன்றாக சில வேலைகளை இணைந்து செய்யும். அவ்வாறு சிற்றிதழ் போக்கிலும் ஒருமித்து செயல்படும் போது வியாபார ரீதியான சில அழுத்தங்களையும் கடந்து நிற்க முடியும் என்று நம்புகிறோம். சிறுகதைகளுக்கென ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியே புனைவிலக்கியம் படைப்போருக்கு தூண்டுகோலாய் இருப்பதற்கானவற்றை செய்ய விருப்பம், அதற்கான பயிற்சி பட்டறை, குழு விவாதம், குழு விமர்சனம் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை திட்டமிட வேண்டும். தொழில்நுட்பம், வரலாறு சார்ந்த புதிய படைப்புகளை உருவாக்க நிறைய இடமளிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் உள்ளன என்கிறார். விரிந்து பறந்த வானம் அவரது கண்ணின் பாவைக்குள் பிரதிபலிக்கிறது. வானம் வசப்படும் என்பதையே வாழ்த்தாகச் சொல்லி விடைபெறுகிறோம். எங்களது நூல்கள். 3 நாங்கள் வெளியிட்ட 21 நூல்களில் 11 சிறுகதை தொகுப்புகள். அதில் 5 புதிய எழுத்தாளர்கள். நாவல், கட்டுரை, மொழிபெயர்ப்பு கவிதை போன்றவற்றையும் வெளியிடுகிறோம். வா மணிகண்டனின் 3 என்கிற குறுநாவல் ஒரு கல்லூரி பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட இருக்கிறது. கவிஞர் இன்பா சுப்பிரமணியன் எழுதிய வையாசி 19 நாவலுக்கு மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. 6 உழைப்பில் உருவான இந்த படைப்பு இந்திய டயாஸ்பரோவின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு கட்டுரையாளராக அறிமுகமாகி இருக்கும் நூலுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. பாலசுப்பிரமணியன் பொன்ராஜின் துரதிருஷ்டம் பிடித்த கப்பலின் கதை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் பாராட்டை பெற்றுள்ளது. ரமேஷ் ரக்சனின் ரகசியம் இருப்பதாய் நூல் ஜெயந்தன் விருது பெற்றுள்ளது. தூயனின் 2 நூலுக்கும் நல்ல வரவேற்பு உள்ளது. ஈழ எழுத்தாளர் தீபச்செல்வன் எழுதிய பேரினவாதத்தி ஒரு முக்கியமான நூல். கவிஞர் ஷான் கருப்பசாமி யாவரும் பதிப்பகம் வாயிலாக புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ஆண்ட்ராய்டின் கதை நல்ல கவனம் பெற்றிருக்கிறது. தொழில்நுட்பம் சார்ந்து வெளிவந்திருக்கின்ற நூல்களில் மிக முக்கியமான நூலாக இதை சொல்லலாம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஐரோப்பிய கவிஞர்களில் முக்கியமானவர்களில் ஒருவரான மிரோஸ்லாவ் ஹோலுயின் கவிதைகள் பிரம்மாஜனால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. நவீன கவிதைகளை எழுதும், வாசிக்கும் அனைவரும் வாசிக்க வேண்டிய முக்கியமான நூல் இது. ட்ரங்க் பெட்டி கதைகள் ஜீவகரிகாலனின் முதல் சிறுகதை தொகுப்பு. கதைகளுடனான என் பயணம், காத்திருப்பு, தேர்வு என எல்லாமும் ட்ரங்க் பெட்டியின் வாழ்க்கையைப் போலவே என்கிறார் முன்னுரையில். நீரோடை காட்சி, மஞ்சள் பூ என்ற கதைகள் விதவிதமான கருத்துக்களில் உள்ளன. தூத்துக்குடி கேசரி நல்ல நகைச்சுவை கதை. தேய்பிறை இழப்பை எதிர்கொள்வதை பற்றியது. அமானுஷ்யம் கலந்த சிறுகதை. தொகுப்பின் சிறந்த சிறுகதையாக தொழுதல் கதையை சொல்லலாம். எந்த மாதிரியான பாதுகாப்பற்ற குழவி சூழலில் பெண்கள் வாழ வேண்டி உள்ளது என்பதை ஓர் இரவு நேர பேருந்து பயணத்தின் மூலம் காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஜீவகரிகாலன்.
வசந்த மண்டபத்தின் சாபம் சிறுகதையின் முடிவை யாருமே எளிதில் ஊகிக்க முடியாது. thoyyil.blogspot.in என்பது இவரது வலைப்போ. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.